ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்யோ நம. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருத சேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தட்சிணாமூர்த்திமாஸ்ரயே. சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதாஹ க்ஷுத்ர ஃபலதாஹ நமன்யே ஸ்வப்னே வா ததனுசரணம் தத் க்ருத ஃபலம். ஹரி ப்ரஹ்மாதீனாமபி நிகட பாஜாம சுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவ தவ பதாம்போஜ பஜனம். த்வதன்ய பாணிப்யாம் அபயவரதோ தெய்வத கணஹ த்வமேகா நைவாசி ப்ரகடித வரா பீத்யபிநயா பயாத்ராதும் தாதும் ஃபலமபி ச வாஞ்சா சமதிகம். ஷரண்யே லோகானாம் தவ ஹி சரணாவேவ நிபுணௌ. திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிவிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி. மொழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தில் இளம் பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை இந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய் காடனவே புழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே. கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நர்த்தன மகாகணபதி பஜே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹராம். எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், மீனாட்சி அம்பிகை சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும், ஏலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவடிகளையும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவடிகளையும் எனது மனம்மெய் மொழிகளால் வணங்கி, சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் கடைசி அமர்வாக, இறுதி அமர்வாக, சிவாலய வழிபாட்டில் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியதான பிரதட்சிணம், அதாவது ஆலயத்தினை வளம் வருதல் என்பதான ஒரு தலைப்பினை காணவுள்ளோம். இத்தலைப்பானது எந்த இடையூறுமின்றி நிறைவு பெற எல்லாம் வல்ல நர்த்தன விநாயக பெருமானுடையதான திருக்கழல்களில் எனது பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறேன். இத்தருணத்தில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த சைவம் டாட் ஆர்க் இணையதளத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் சென்ற அமர்வில் நமஸ்காரம் போன்றவைகளை பார்த்தோம். அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், த்ரியங்க நமஸ்காரம், ஏகாங்க நமஸ்காரம் என்றதான விழுந்து வணங்குதல். நமஸ்காரம் என்றால் வணக்கம் செய்தல், ஆலயத்தில் விழுந்து வணங்குதல் என்பதை பார்த்தோம். எத்துணை முறை நமஸ்காரம் செய்தல் வேண்டும் என்பது மட்டும் சென்ற அமர்வில் சொல்லவில்லை. 3, 5, 7, 9, 12 ஆகிய எண்ணிக்கைகளில் நமஸ்காரம் செய்தல் வேண்டும். பொதுவாக இன்று நாம் வைணவத்தில்தான் 3 முறை நமஸ்காரம் செய்வார்கள் என நினைத்து கொண்டுள்ளோம். ஆனால் சைவத்திலும் 3 முதல் 12 எண்ணிக்கைகளில் நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்பதாக பல சாத்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளன. அதனை இச்சமயத்தில் இங்கு பகிர விரும்புகிறேன். அடுத்தபடியாக பிரதட்சிணம் என்பது. பிரதட்சிணம் என்றால் ஆலயத்தை வலம் வருதல் என்று அதனை தமிழில் மொழிபெயர்க்கலாம். பிரதட்சிணம் என்பது மிக 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 முக்கியமானது. ஆலயத்தினுள் முன்பே பார்த்தோம், வெறும் கைகளுடன் செல்லுதல் கூடாது என்று பார்த்தோம். ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், பரம ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் எதையும் எடுத்து செல்லுதல் இயலாது. அவ்வாறு இருக்கக்கூடியதான பக்தர்கள் கூட பிரதட்சிணம் செய்யலாம். அவ்வாறு இருக்கக்கூடியதான நபர்கள் இரு முக்கியமான செயல்களை செய்யலாம். எவர் வேண்டுமானாலும் இந்த 2 முக்கியமான செயல்களை செய்யலாம். 1, திருக்கோவிலில் உழவாரப்பணி செய்தல். அதாவது திருக்கோவிலில் இருக்கக்கூடியதான குப்பை போன்றவைகளை அகற்றி திருக்கோவிலை சுத்தம் செய்தல் என்பது உழவார பணியில் ஒரு வகை. அந்த உழவார பணியினை செய்யலாம். அடுத்தபடியாக தனது விருப்பம் நிறைவேற வேண்டி பக்தி பூர்வமாக பிரார்த்தனை செய்து பிரதட்சிணம் செய்யலாம். அப்பேற்பட்டதான மிக முக்கியமான செயலாக இந்த பிரதட்சிணம் என்பது விளங்குகிறது. இந்த பிரதட்சிணத்தை பற்றி மூல ஆகம நூல்கள், புராணங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக கூறியுள்ளதை இந்த அமர்வில் யதாமதி சிந்திப்போமாக. பிரதட்சிணம் அதாவது ஆலயத்தை வலம் வரும் முறை. ஆலயத்தினை ஏன் வலம் வருதல் வேண்டும் என்பதான ஒரு கேள்விக்கு அம்சுமான் என்று சொல்லக்கூடியதான ஒரு மூல ஆகமத்தில், சித்தாந்த சைவ மூல ஆகமத்தில் ஒரு முக்கியமான விஷயம் கூறப்பட்டுள்ளது. அது யாதெனில், சர்வ பாப ஹரஞ்சைவ சர்வதான பலப்பிரதம் சர்வ ரோக விநாசார்த்தம் பிரதட்சிண மதாச்சரேத். சர்வ பாப ஹரஞ்சைவ, அனைத்து விதமான பாபங்களையும் போக்கடிப்பதாலும், சர்வ தான பலப்பிரதம், அனைத்து விதமான தானத்தினுடையதான பலனை நல்கவல்லதாலும், சர்வ ரோக விநாசார்த்தம், அனைத்து விதமான வியாதிகளையும் போக்கடிக்க வல்லதாலும் பிரதட்சிணத்தை செய்தல் வேண்டும். எனவே பக்தியுடன் இறைவனை பிரதட்சிணம் செய்தால் அது அனைத்து விதமான பாவங்களை போக்கி, அனைத்து விதமான தானத்தின் பயன்களையும் நல்கி, அனைத்து விதமான நோய்களையும் போக்கடித்து நம்மை ஆரோக்கியமாக இருக்கச் செய்யும் என்பதாலேயே பிரதட்சிணத்தை செய்தல் வேண்டும் என்பதாகும். முதல் நாளே நாம் பார்த்தோம், சம்ஸ்கிருதத்தில் ஒவ்வொரு எழுத்திற்கும், அதாவது ஒரு சொல் என்றால் அதில் பல எழுத்துகள் இருக்கும், அந்த ஒரு ஒரு எழுத்திற்கும் ஒரு ஒரு பலனை சொல்லி அர்த்தத்தை கற்பித்தல் என்பது நிர்வச்சனம் என்று சொல்லினேன். அந்த படி பிரதட்சிணம் என்று சொல்லிற்கு நிர்வச்சனம் யாதெனில், பிரச்சினத்தி பயம் சர்வம் தகாரோ மோக்ஷ சித்திதா க்ஷிகாராத் க்ஷீயத்தே ரோகா நகாரம் ஸ்ரீ பிரதாயகம். பிரதக்ஷிணம் என்பதில் பிர த க்ஷி ந என நாலு எழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் பிர என்ற எழுத்தானது அனைத்து விதமான பயங்களையும் போக்கடிக்கக்கூடும், அனைத்து விதமான அச்சங்களையும் போக்கடிக்கக்கூடும். த என்னும் எழுத்தானது மோக்ஷத்தினை கொடுக்கும். க்ஷி என்ற எழுத்தினால் அனைத்து விதமான வியாதிகளும் அகலும். ந என்னும் எழுத்தானது செல்வத்தினை கொடுக்கும் என்பதால் பிரதக்ஷிண என்ற எழுத்தானது அந்த சொல்லில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு எழுத்திற்கும் இருக்கக்கூடியதான அர்த்தமாக இந்த நிர்வச்சனம் கூறப்பட்டுள்ளது. பிரதக்ஷிணார்ண சஞ்யோகாத் பிரதக்ஷிணம் இதி ஸ்மிருதம் என்பதாக இதற்கு இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக எவ்வாறு பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும்? இன்று நாம் அனைவரும் பிரதக்ஷிணம் செய்கிறோம் என்பதான ஒரு செயலை செய்கிறோமே, அது மிகச் சரியானதா என்பதை கீழ்வரக்கூடியதான செய்யுளின் அர்த்தத்தினை புரிந்த பிறகு நாமே யூகித்து கொள்ள வேண்டும். அது யாதெனில் எவ்வாறு பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும்? பதாத் பதாந்தரம் கச்சேது கரௌ சலனவர்ஜிதௌ ஸ்துதிர்வாச்சா ஹ்ருதி த்யானம் சதுரங்கம் பிரதக்ஷிணம். பிரதக்ஷிணம் என்று சொல்லக்கூடியதான ஒரு செயலுக்கு நாலு அங்கங்கள் இருக்கின்றன. அங்கங்கள் என்றால் உறுப்புகள் என நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இந்த பிரதக்ஷிணம் என்பதன் முதல் அங்கம் யாதெனில் பதாத் பதாந்தரம் கச்சேத். ஒரு காலை விடுத்து மறுகாலை எடுத்து வைத்தல் வேண்டும், மிக பொறுமையாக எடுத்து வைத்தல் வேண்டும், அவசரகதியாக பிரதக்ஷிணம் செய்தல் கூடாது. இது முதல் அங்கம். அடுத்தது கரௌ சலனவர்ஜிதௌ. கரஹா என்றால் கை, கரௌ என்றால் இரு கைகள். சலனவர்ஜிதௌ அசைவற்று இருத்தல் வேண்டும். அர்த்தம் யாதெனில் கையை கூப்பிக்கொள்ளுதல் வேண்டும். பதாத் பதாந்தரம் கச்சேது கரௌ சலனவர்ஜிதௌ. துதிர்வாச்சி அல்லது ஸ்துதிர் வாச்சா, வாக்கினால் இறைவனை துதி செய்தல் வேண்டும். ஹிருதி தியானம், இதயத்தில் சிவனாரை தியானம் செய்தல் வேண்டும். நான் மாட்டிலும் வாக்கினால் ஸ்லோகத்தை சொல்கிறேன், ஆனால் மனதில் எனது இல்லத்தில் யாது நடக்கும் என்பதான எண்ணம் எனக்கு இருக்குமே எனில், அல்லது கோயில் வாயிலில் மிக விலை உயர்ந்ததான காலணிகளை நான் விட்டுவிட்டு வந்தேனே, அதன் நிலைமை யாதாயிருக்கும் என்று ஒருவன் சோதனையாக ஒரே ஒரு காலணி மட்டும் இவன் சென்று பார்க்கையில் இருக்காது. இது ஒரு விளையாட்டிற்காக சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். விஷயம் யாதெனில், முக்கியமான கருத்து யாதெனில், சொல்லால் சிவனை துதித்து கொண்டும் மனதில் எல்லாம் வல்ல சிவபெருமானை தியானித்து கொண்டும் நான்கு அங்கங்கள் கொண்டதான இந்த பிரதக்ஷிணத்தை செய்தல் வேண்டும். பதாத் பதாந்தரம் கச்சேது கரௌ சலனவர்ஜிதௌ ஸ்துதிர்வாச்சா ஹ்ருதி த்யானம் சதுரங்கம் பிரதக்ஷிணம். அடுத்தபடியாக எவ்வாறு பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்த மேலும் ஒரு செய்யுளானது காணப்படுகின்றது. அது யாதெனில் மிகவும் பொறுமையாக பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். ஆசன்ன பிரசவானாரி தைல பூர்ணம் யதாகடம் வகந்தி சனகைர்யாதி ததா குர்யாத் பிரதக்ஷிணம். ஆசன்ன பிரசவானாரி, சற்று பொழுதில் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கக்கூடியதான நிறைமாத கர்ப்பிணியான ஒரு பெண்மணி, தைலபூர்ணம் கடம், ஒரு எண்ணெய் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடியதான ஒரு குடத்தினை வகந்தி சனகைர் யாதி ஏந்தி கொண்டு மிக பொறுமையாக எவ்வாறு நடப்பாளோ. குடத்தில் நீர் இருக்கிறது என்றால் கவலை கிடையாது, சற்று நேரத்தில் அது காய்ந்து போகிவிடும். அதே குடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயானது வெளியே சொட்டும் என்றால் அது பலருக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடும். எனவே மற்றவர்களுக்கு இன்னல்கள் கொடுக்கக்கூடாது என்பதாலேயே எண்ணெயை எடுத்து கொண்டு செல்பவள் பொறுமையாக செல்லுதல் வேண்டும் என்ற நோக்கில் இந்த செய்யுளானது அமைந்துள்ளது. வகந்தி ஷணகைர் யாதி, அதனை சுமந்து கொண்டு எவ்வளவு மெதுவாக செல்வாளோ ததா குர்யாத் பிரதக்ஷிணம், அவ்வாறு பிரதக்ஷிணத்தை செய்தல் வேண்டும். ஒரு நிறைமாத கர்ப்பிணியானவள் எண்ணெய் ததும்பும் நிறைகுடத்தை சுமந்து கவனத்துடன் மெதுவாக செல்வதை போன்று பிரதக்ஷிணம் என்று சொல்லக்கூடியதான ஆலயத்தினை வலம் வருதலை செய்தல் வேண்டும் என்பதாக தெரிகிறது. அடுத்தபடியாக எந்தெந்த காலங்களில் பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும், மிக முக்கியமானது. எனக்கு தோன்றிய போதெல்லாம் நான் இறைவனை பிரதக்ஷிணம் செய்யலாமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். முன்பே கூறினோம், இறைவனை தரிசிக்க தேசகால வர்த்தமானங்கள் என்று சொல்வார்கள், அவை அனைத்தும் உசிதமாக இருத்தல் வேண்டும் என்பதாக கூறப்பட்டுள்ளது. மிக விசேஷ நாட்களான சிவராத்திரி போன்றதான தினங்களில் காலை முதல் அடுத்த நாள் காலை வரை கோவில் திறந்திருக்கக்கூடியதான சமயத்தில் கூட்ட நெரிசல் குறைவாக இருக்குமே எனில் அன்று மட்டும் மதிய வேளைகளில் போன்றவைகளில் பிரதக்ஷிணம் செய்யலாம். அதுவும் அந்த ஆலயத்தினுடையதான பழக்க வழக்கத்தினை அனுசரித்தே செய்தல் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டியது. இச்சமயத்தில் எந்தெந்த சமயத்தில் பிரதக்ஷிணம் செய்தல் எந்த எந்த பலனை கொடுக்கும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். பூர்வாண்ணே வியாதி நாசம் சியாத்து, மத்தியான்னே வாஞ்சிதார்த்ததம், சாயான்னே சர்வ பாபக்னம், அர்த்தயாமே விமுக்திதம். ஒரு நாளுடையதான முற்பகலில், பூர்வாண்ணம் அகன் என்றால் பகல், பூர்வாண்ணம் என்றால் முற்பகலில், முற்பகலில் செய்யக்கூடிய பிரதக்ஷிணமானது வியாதி நாசம், ஒருவனுடையதான தேகத்தில் இருக்கக்கூடியதான வியாதி மற்றும் அவனுடையதான உள்ளத்தில் இருக்கக்கூடியதான வியாதி. உள்ளத்தில் இருந்தால், மனதில் இருந்தால் அதற்கு சம்ஸ்கிருதத்தில் ஆதி என்று பெயர். தேகத்தில் புறத்தே இருந்தால் அதற்கு வியாதி என்று பெயர். எனவே அர்த்தாத்து இந்த இடத்தில் நாம் யாது புரிந்து கொள்ளலாம் என்றால், முற்பகலில் செய்யக்கூடியதான ஒரு பிரதக்ஷிணமானது வியாதியை, தேகத்தில் இருக்கக்கூடியதான பிணியினை போக்கடிக்கும். மத்தியானே வாஞ்சிதார்த்ததம், மதிய நேரத்தில் ஆலயத்தின் நடை சாற்றுவதற்கு முன்பு செய்யக்கூடியதான சமயத்தில் பிரதக்ஷிணம் செய்தால் அது வாஞ்சிதார்த்ததம், விரும்பியதான விருப்பத்தினை கொடுக்க வல்லது. சாயான்னே சர்வ பாபக்னம், மாலை வேளையில் செய்யக்கூடிய பிரதக்ஷிணமானது அனைத்து விதமான பாவங்களையும் போக்க வல்லது. அர்த்தயாமே விமுக்திதம், அர்த்தயாமம் என்று சொல்லக்கூடியதான பள்ளியறை பூஜை நடைபெறக்கூடியதான சமயத்தில் செய்யக்கூடிய பிரதக்ஷிணமானது முக்தியை தரும் என்று, நான்கு காலங்களில் செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் மிகச் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. பூர்வாண்ணே வியாதி நாசம் சியாத், மத்தியான்னே வாஞ்சிதார்த்ததம், சாயான்னே சர்வ பாபக்னம், அர்த்தயாமே விமுக்திதம். இது ஒரு நாளை பொறுத்தவரையில் எந்த சமயத்தில் பிரதக்ஷிணம் செய்தால் என்ன பயன் என்பதை குறிக்கக்கூடியது.